இன்றைய சத்சங்கத்திற்கு என்னுடைய குருமார்களின் ஆசியை வேண்டி, சத்குரு பாபாஜியின் ஆசியை வேண்டி, பதினெண் சித்தர்களின் ஆசியை வேண்டி தொடங்க உள்ளேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர், அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மீகரோடு, நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தென்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவதனையூர் இடைக்காரர் சமாதியில் சேந்தனர் எம்மை காக்கவே சமாதியில் சேந்தனர் எம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை அன்பர்களிடமிருந்து வந்த கேள்வி மூலமாக தொடங்குகின்றேன். மூன்று அன்பர்களிடமிருந்து இந்த சத்சங்கத்திற்கு முன் கேள்விகள் வந்திருக்கின்றது. மூன்று அன்பர்களும் வினைகளை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். ஒருவருடைய கேள்வி, எங்களுக்கு என்ன மாதிரி இந்த கர்மாக்கள் வருகின்றது, அதை பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா என்ற ஒரு நடுத்தர வயது உடையவர் கேட்டிருந்தார். ஒரு ரெண்டில் மூன்று பங்கு வாழ்க்கையை முடித்தவர் ஒருவர் கேட்டிருந்தார், இந்த கர்மாவிலிருந்து எப்படி தப்பலாம் என்று. அடுத்த கேள்வி, மூன்றாவவர் கேட்டிருந்தார், இந்த கர்மாக்கள் எல்லாம் ஏன் எங்களுக்கு வருகின்றது, அது ஏன் திரும்ப திரும்ப அந்த கர்மாக்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்றது என்பது அவருடைய கேள்வி. மூன்றையும் சேர்த்து பார்த்தால் மூவருக்கும் இந்த கர்மாக்களை பற்றி விளக்கங்கள் தேவைப்படுகின்றது என்பது தெளிவாக புரிகின்றது. இந்த கர்மாக்கள் என்று சொல்வது வினை, நல்வினை தீவினை. இதை நாங்கள் கிரியா யோகா முறைப்படியும் சைவ சித்தாந்த முறைப்படியும் சேர்த்து பார்ப்போம். நாங்கள் நேற்று உயிரை பற்றி ஆராய்ந்திருந்தோம், அதாவது ஆன்மா. இது எல்லாம் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டது என்றபடியால் நாங்கள் இந்த இதை வினையை ஆராயும் போது மற்றவற்றையும் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் பார்த்துவிட்டு வினைக்குள் செல்வோம். முதலாவது கடவுள், ஆன்மா, பாசம், பதி பசு பாசம் என்று சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அதில் நாங்கள் நேற்று உயிரை பற்றி பார்த்தோம். கடவுள் மேல்நிலையில் இருக்கின்றார், ஆன்மா நடுநிலையில் இருக்கின்றது, பாசம் அதை தொடர்ந்திருக்கின்றது. அப்போது நாங்கள் இந்த உலகத்திற்கு இந்த பிறப்பை எடுத்து வரும்போது நாங்கள் ஆன்மாவில் ஆணவ மலத்தில் கட்டுண்டிருக்கின்றோம், அதாவது ஈகோ. அதில் எல்லா ஆன்மாக்களும் உயிர்களும் கட்டுண்டிருக்கின்றது. அப்போ இறைவன் எங்களுடைய ஆன்மாக்கள் மீது பற்று கொண்டவர், ஆனால் அவரது பற்றை உடனடியாக காட்ட மாற்றார். அதுக்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் எடுத்த வினைகளை நீங்களே போக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. ஆனால் எங்களுடைய பற்று எங்கள் மீது பற்றிருப்பதால் இறைக்கு, அதாவது பாபாஜிக்கு, அவர் எங்களுடைய வினைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை அவர் நிச்சயமாக விரும்புகின்றார், செய்தே முடிக்க வேண்டும். ஆனால் அதற்கு உடனிருந்து உதவி செய்கின்றார். எப்படி அதை நாங்கள் கடந்து கொண்டு வரலாம் என்பதற்கு கடந்துவிட்டால் தன்னுடைய நிலைக்கு அவர் எங்களை அழைக்கின்றார். அப்போ அவர் என்ன மாதிரி அந்த உதவியை செய்கின்றார் என்றால், ஆணவ மலத்தில் கட்டப்பட்டிருக்கும் எங்களுடைய ஆன்மாக்களை, உயிர்களை அந்த ஆணவ மல பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக மற்ற இரண்டு மலங்கள் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கண்மம் மாயை என்ற இரண்டு மலங்களையும் எங்களுடைய உயிருக்கு, அதாவது எங்களுடைய ஆன்மாக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தந்து, அந்த வாழ்க்கையில் எங்களுடைய ஆன்மாக்கள் கொண்டு வந்த நல்வினை தீவினைகளாகிய கர்மாக்களை கழிப்பதற்கும், இன்னும் இந்த வாழ்க்கையில் அந்த வினைகளை எடுக்காமல், அந்த வினைகளை கூட்டாமல் நன்றாக வாழ்ந்து, இந்த வினைகளை சிறிய அடுத்தடுத்த பிறப்புகளில் முடித்து தன்னுடைய இறைநிலையை திருவடிக்கு வந்து அடைவதற்கும் அவர் எல்லா விதமான விஷயங்களையும் எங்களுடைய ஆன்மாக்களுக்கு செய்து தருகின்றார். அதுதான் அவர் எங்களிடம் காட்டும் பற்று. அப்போ இந்த வகையில் வரும்போது இந்த கண்மம் என்ற இரண்டாவது மலத்தில் தான் இந்த வினைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மலம் மூலமாகத்தான் இறைவன் அந்த வினைகளில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கும் எங்களுக்கு உதவி செய்கின்றார். அதாவது இப்போது நான் வினைகளுக்குள் வருகின்றேன். இந்த அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு, எங்களுடைய ஆன்மாக்கள், உயிர்கள் இந்த பிறப்பில் எத்தனையாவது பிறப்பாக பிறந்திருக்கின்றது என்பது ஒருவருக்கும் தெரியாது. எப்போது நாங்கள் மரணிக்கப் போகின்றோம் என்பதும் ஒருவருக்கும் தெரியாது. இது சூட்சுமமாக வைக்கப்பட்டுள்ளது. அது தெரிந்தால் இந்த பொல்லாத உலகத்தில் எல்லோரும் அதை காசு கொடுத்து வாங்கி விடுவார்கள். மற்றவர்களுடைய பாவங்களையும், மற்றவர்களுக்கு தங்களுடைய பாவத்தை கொடுத்து தாங்கள் தப்பித்துக் கொள்வார்கள். அதான் மனித வாழ்க்கை, ஓ மனித இயல்பு. அதற்காகத்தான் கடவுள்தான் அதற்கு பொறுப்பாக இருக்கின்றாரே தவிர அதை மனிதனின் கையில் கொடுக்கவில்லை, அதாவது எங்களுடைய ஆன்மாவின் கையில் கொடுக்கவில்லை. ஆகவே இந்த வினைகள் என்ன மாதிரி என்று சொன்னால், சாதாரண பரிபாஷையில் சொன்னால், நாங்கள் இவ்வளவு காலமும் இருந்து வந்த பிறப்புகளிலிருந்து நாங்கள் கொண்டு வந்த வினை அது ஒரு வகை. இந்த நிகழ்கால பிறப்பில் நாங்கள் எடுக்கும் வினை அது ரெண்டாவது வகை. இது ரெண்டையும் சேர்த்து கூட்டினால் மொத்த வினை, இது மூன்றாவது வகை. அப்போ கடவுள் எங்களுடைய பிறப்பை எங்களுக்கு தரும்போது, இதுவரை நீங்கள் வாழ்ந்த பிறப்புகளில் நீங்கள் எடுத்த வினை மொத்த வினை என்று எங்களுடைய சாதாரண பாசையில் பார்ப்போம். அதற்கு சைவ சித்தாந்த பெயரும் ஒன்று, சஞ்சித வினை. அந்த பெயரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க தேவையில்லை. உங்களுக்கு செயல்முறையில் என்னவென்று தெரிந்தால் இந்த கோட்பாடுகள் அவ்வளவும் காணும். நான் அந்த பெயர் உங்களுக்கு சொல்வதற்காக சொல்லுகின்றனே தவிர அந்த பெயர் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல தேவையில்லை. உங்களை பொறுத்தவரையில் மொத்த வினை, பற்றைய பிறப்புகளில் இருந்து கொண்டு வந்த மொத்த வினையை சைவ சித்தாந்தத்தில் சஞ்சீத வினை என்ற பெயரில் அழைக்கின்றார்கள். அந்த வினையிலிருந்து இறைவன் இந்த பிறப்பை எங்களுடைய உயிருக்கு தரும்போது அதிலிருந்து ஒரு பங்கு வினையை எடுத்து அவர்தான் அதற்கு பொறுப்பு, எந்த அளவில் இந்த உயிருக்கு கொடுக்க வேண்டும் என்பது, அதை இந்த பிறப்பில் எங்களுக்கு தருகின்றார். அதை அனுபவித்து அதை முடித்து அடுத்த பிறப்புக்கு வரும் வரை இறைவன் அதை எங்களை அனுபவிக்க விடுகின்றார். இந்த வினைகளுடன் நாங்கள் இங்கு வரும்போது இந்த பிறப்பில் எங்களுடைய இன்பத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இன்பம் என்று நச்சு பல விஷயங்களை செய்ய வழிக்கிட்டு அது துன்பமாகவும் முடிந்து சில விஷயங்கள், அதில் நல்வினையும் தீவினையும் சேர்க்கப்படுகின்றன. அப்போது அனுபவிக்க தந்த வினையை நிச்சயமாக இந்த பிறப்பில் அனுபவிக்கக்கூடிய வினையைத்தான் இறைவன் தந்திருக்கின்றார். அது எந்த நேரம் அது எங்களுடைய வாழ்க்கையில் தென்படும் என்பது சூட்சுமமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக இந்த பிறப்பில் தந்த வினையை நாங்கள் அனுபவித்து முடித்து விடுவோம். அதற்குரிய காலம்தான் இறைவனால் எங்களுக்கு வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எத்தனை வயது வரைக்கும் நாங்கள் இருப்போம் இந்த வாழ்க்கையில் என்று. ஆனால் புதிதாக சேர்க்கிற வினை, நீங்கள் இறந்தவுடன் உங்களுடைய மொத்தமாக இருந்த வினை உங்களுடைய பெயரில் இறைவனிடம், இந்த புதிய வினைகள் அதனுடன் சேர்க்கப்பட்டு அடுத்த பிறப்புக்கு அது மொத்த வினையாக திரும்பவும் போகின்றது. திரும்பவும் அடுத்த பிறப்பில் இறைவன் அந்த மொத்த வினைகளிலிருந்து இன்னொரு பகுதியை எடுத்து அடுத்த பிறப்பில் எங்களுடன் இணைத்து விடுகின்றார் எங்களுடைய ஆன்மாவுடன். இங்கு மாறாமல் இருப்பது ஆன்மா, மாறுவது உடல். உடல் அழியக்கூடியது, ஆன்மா அழிவற்றது. இறைவன் அழிவற்றவர், ரெண்டும் நிரந்தரமானவை. ஆகவே இப்படியே நாங்கள் பிறப்புகள் ஒன்றின் பின் ஒன்றாக எடுத்து இந்த வினைகளை முடித்து அந்த முடிக்கிற நேரத்தில் தான் எங்களுடைய ஆன்மா ஈடேற்றமும் ஈடேறும். யோகத்தினால் ஆன்மா ஈடேற்றத்தையும் எடுத்து வினைகளையும் முடித்தால்தான் நீங்கள் இறையடியை பாபாஜியை சென்று சேரலாம் என்பது தான் ஆன்ம ஈடேற்றம். அப்போது நாங்கள் இப்போ வினைகளுக்கு திரும்பவும் வருவோம். அப்போ இந்த வினை எப்படி செயல்படுகின்றது என்பது ஒரு அன்பர் கேட்ட கேள்விக்குரிய பதிலை கண்டுவிட்டோம் பாபாஜியின் அருளுடன். இனி இந்த வினையிலிருந்து எப்படி தப்பலாம் என்று இன்னொரு அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக நீங்கள் யோகத்தில் கிரியா யோகத்தில் உங்களுடைய பயிற்சிகளை செய்து கொண்டு போகும்போது இந்த வினைகளிலிருந்து தப்பலாம் என்று பாபாஜி சொல்கின்றார். தப்பலாம் என்று சொல்வது, நீங்கள் இந்த வினையில் இருந்து விடுபட்டு விட முடியாது. ஆனால் வினை எந்தளவு தூரத்துக்கு உங்களை துன்பத்துக்கு ஆளாக்கும் என்பதிலிருந்து நிச்சயமாக பாபாஜியினால் அந்த துன்பம் உங்களுக்கு குறைக்கப்படும் என்பது இந்த யோக பயிற்சி மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதை ஏன் நான் நிச்சயமாக என்று சொல்கின்றேன் என்றால், பாபாஜியின் யோகத்தில் நீங்கள் அந்த முறைகளை பயன்படுத்தி அந்த சாதனைகளை செய்யும் போது உங்களுக்கு அந்த பிறப்பில் இறையால் கொடுக்கப்பட்ட மொத்த வினையிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட பிராப்த வினை என்று அதை சைவ சித்தாந்தத்தில் சொல்வார்கள். உங்களுக்கு தரப்பட்ட வினை இந்த பிறப்புக்கு, அந்த பிராப்த வினையை அனுபவிக்கும் தன்மையை பாபாஜியின் கிரியா யோகம் மாற்றி அமைக்கின்றது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் அது என்ன மாதிரி அந்த வினைகளை மாற்றி அமைக்கின்றது என்றால், உங்களுடைய சாதனைக்கேற்றவாறு அந்த நீங்கள் அந்த அனுபவிக்க கொண்டு வந்த வினைகளை அது மாற்றி அமைக்கின்றது பாபாஜியின் கிரியா யோகம். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய நிலையை வைத்தே உங்களுக்கு அந்த உதாரணத்தை சொல்கின்றேன். இன்று எல்லோரும் இந்த சத்சங்கத்தை உலகளாவிய முறையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நான் இந்த சத்சங்கத்தை 15 நிமிடத்தில் செய்தாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கப் போகின்றீர்கள். ஒரு மணித்தியாலம் செய்தாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கப் போகின்றீர்கள். ஏனென்றால் உள்வாங்கிக் கொண்டு அதை இருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு இன்றைய எல்லோருக்கும் இன்றைய இந்த ஒரு மணித்தியாலம் அரை மணித்தியால நேரத்தில் சில வினைகள் நடக்க வேண்டும் என்று கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் இந்த சத்சங்கத்தில் அதை உள்வாங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த வினைகள் குறைக்கப்படுகின்றன. அது எப்படி என்றால், இப்போது நீங்கள் இந்த சத்சங்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பசி இல்லாமல், பசியை வைத்து நான் உதாரணம் சொல்லுவேன் எல்லா சத்சங்கத்திலும், இப்போது நீங்கள் எவ்வளவு பசியில் இருந்தாலும் இந்த சத்சங்கத்தை நீங்கள் ஆர்வமாக உள்வாங்கி கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த பசி நிலையை நீங்கள் உணர மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த மணி நேரத்தில் நீங்கள் பசியுடன் துன்பப்பட வேண்டும் என்பது உங்களுடைய வினை. ஆனால் அந்த வினையை நீங்கள் கழிக்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் சாப்பிடவில்லை, இந்த உதை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அந்த வினையை நீங்கள் கழிக்கும் போது அதால் உங்களுடைய உயிர் துன்பப்படவில்லை. ஏனென்றால் நீங்கள் இந்த சத்சங்கத்தில் லயித்து போயிருக்கின்றீர்கள். அதான் அந்த வினையை மாற்றி அமைக்கும் விதம். பாபாஜியின் ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகின்றேன். இதே மாதிரி வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமே உங்களுக்கு உதாரணம். அதாவது பாபாஜியின் கிரியா யோக சாதனையை நீங்கள் செய்து கொண்டு போகும்போது இந்த பிராப்த வினை என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட நிகழ்காலத்தில் நடைபெறும் நீங்கள் அனுபவிக்கும் வினைகள் உங்களுக்கு வேறு விதமாக குறைக்கப்படுகின்றது. அதற்கு இன்னொரு ஹைலெவல், இன்னொரு உயர்ந்த நிலையில் ஒரு உதாரணம் சொல்லுவேனாக இருந்தால், பாபாஜியின் சிஷியர்கள் 16 பேர் பாபாஜியுடன் இமயமலை உச்சியில் வாழ்ந்து வருகின்றார்கள். கௌரி சங்க பீடத்தில். அந்த 16 பேரில் ஒருவருக்கு பாபாஜியின் தெய்வீக குரல் தகவல் மூலம் திடீரென்று யாகம் நடந்து கொண்டிருக்கும் போது பாபாஜி ஒரு நெருப்புக்கட்டையை யாகத்தில் இருந்து எடுத்து அவருடைய தோள்பட்டையில் சுடுகின்றார். அவருடைய சீடர்கள் எல்லோரும் திகைத்து போனார்கள். குருதேவா, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன மறுமொழி, இந்த ஆன்மா இந்த பிறப்பில் ஒரு தீ விபத்தால் இறக்க வேண்டிய ஒரு ஆன்மா, ஆனால் அந்த ஆன்மா என் பக்கத்தில் இருப்பதால், நல்ல நிலையில் இருப்பதால், அதை இந்த சூடு அந்த ஆன்மாவுக்கு போட்டு அந்த வினையை எரிந்து இறக்க வேண்டிய ஒரு நிலையை சிறிய அளவில் அனுபவித்து அந்த வினையை அந்த ஆன்மாவிடமிருந்து எடுத்து விட்டேன் என்று பதில் கூறினார். அதை வைத்து கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கிரியா யோகா சாதகர்களே, உங்களுடைய வினைகள் நிச்சயமாக பாபாஜியினால் மாற்றி அமைக்கப்படும். அது உங்களுடைய சாதனையை பொறுத்தது. அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, எவ்வாறு நாங்கள் இந்த வினையிலிருந்து தப்பலாம்? அதற்குரிய மறுமொழி, தப்ப முடியாது, ஆனால் வினையின் அளவை குறைக்கலாம். அப்போது இந்த வினைகளுக்கு திரும்பவும் வருவோம். மூன்றாவது அன்பருடைய கேள்விக்கு, அப்போ இந்த வினைகளை இன்னொரு முறை மேலாகிருந்து பார்த்தோம் என்றால், உங்களுக்கு கிடைத்த வினைகள் மொத்த வினைகள், அதை சஞ்சித வினை என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அது பழைய எல்லா பிறப்புகளிலுமிருந்து வந்தது. அதில் ஒரு பகுதியை இறைவன் எடுத்து உங்களுக்கு தருகின்றார் இந்த பிறப்பிற்கு. அது அவரால் தான் நடத்த முடியக்கூடிய ஒரு விஷயம். அது எங்களுடைய ஆன்மாவால், உயிரால் நடத்தப்பட முடியாத விஷயம். ஏனென்றால் உயிருக்கும் கடவுளுக்கும் இருக்கிற வித்தியாசம், உயிர் ஒரு நேரத்தில் ஒரு அலுவலைத்தான் செய்யும், கடவுள் முழு அலுவலையுமே பார்ப்பார். அந்த ஒரு அலுவல் செய்யும் உயிரால் இப்படியான வினைகளை பகிர்ந்து அனுபவிக்க முடியாது. ஆதலால் தான் கடவுள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த வினைகளை, உயிரின் வினைகளை வைத்து அந்த உயிருக்கு தேவையான நேரத்தில் கொடுக்கின்றார் என்று சொல்லிவிட்டேன். அப்போது அந்த சஞ்சித மொத்த வினைகளிலிருந்து இந்த பிறப்பில் நீங்கள் அனுபவிக்கும் வினைகளை சைவ சித்தாந்தத்தில் பிராப்த வினை என்று சொல்கின்றார்கள். அதை நாங்கள் சாதாரண மொழியில் இந்த வாழ்வில் நாங்கள் அனுபவிக்கும் வினை என்றே வைத்துக் கொள்வோம். இனி இந்த வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கும் வினையை எவ்வாறு அதிலிருந்து தப்புவது என்பது மூன்றாவது அன்பரின் கேள்வி. தப்பலாம், அதற்குரிய வழிவகை சைவ சித்தாந்தத்தில் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கிரியா யோகத்திலும் பாபாஜி இன் சில கோட்பாடுகளில் அது வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முதல் ஆழமான கருத்தை பார்ப்போம். இந்த இப்புறப்பில் நீங்கள் செய்யும் வினைகளில் இருந்து எப்படி தப்புவது என்றால், அந்த நல்வினைகள் தீவினைகள் இந்த புறப்பில் நீங்கள் செய்யும் போது எந்த நல்ல விஷயத்தை செய்தாலும் அது பாபாஜியின் அருளினால் செய்யப்படுகின்றது என்று, அதை அவரிடம் விட்டுவிட்டு அந்த செயலை செய்வதால் உங்களுக்கு அந்த வினை உங்களை சாராது போய்விடும். அதாவது உங்களுடைய மொத்த வினை சஞ்சித வினை கணக்குக்கு அடுத்த பிறப்புக்கு போகாது. ஏனென்றால் அந்த வினைகளை நீங்கள் வாங்கவில்லை இந்த பிறப்பில். அந்த வினைகளை செய்திருக்கின்றீர்கள், ஆனால் பாபாஜியை முன்வைத்து செய்திருக்கின்றீர்கள். அதே போல் தீவினைகளை எடுத்தால், தீவினைகளை செய்துட்டு பாபாஜியை நீங்கள் முன்வைக்கலாம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனை நீங்கள் மெட் பண்ணணும். அதாவது ஒரே ஒரு முறையை நீங்கள் பின்பற்றணும். அந்த முறை என்னவென்றால், பஞ்சமா பாதகங்களிலிருந்து விலகி வாழ பழக வேண்டும். பொய் சொல்லாமை, காமம், அப்படி திருட்டு, அப்படி 5 மகா பாதகங்கள் இருக்கின்றது. அதாவது கெட்ட செயல்களில் ஈடுபடாமல் உங்களுடைய வாழ்க்கையை நற்செயல்களில் நடத்தி கொண்டு போவீர்களாக இருந்தால், அப்படியான வினைகள் நீங்கள் ஏதாவது செய்தால் அதை பாபாஜியிடம் நீங்கள் பொறுப்பு கொடுக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் அப்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போகும்போது அப்படியான தீவினைகளையே நீங்கள் செய்யப்போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் சாத்வீக குணத்தில் இருப்பீர்கள். உங்களால் அப்படியான விஷயத்தை நீங்கள் நினைத்தாலும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மையான கருத்து. ஆகவே இந்த பிறப்பில் இருக்கும் வினைகளிலிருந்து நீங்கள் எப்படி தப்பலாம் என்று கேட்ட அன்பருடைய கேள்விக்கு, புதிய வினைகள் என்று சொல்லுகின்றோம். அந்த வினையிலிருந்து நீங்கள் எப்படி தப்புவதென்றால், அந்த புதிய வினைக்கு சைவ சித்தாந்தத்திலும் ஒரு பெயர் இருக்கின்றது, ஆகாமிய வினை. அதை நீங்கள் இறைவனிடம் விட்டு அல்லது பாபாஜியிடம் விட்டு நீங்கள் செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்காக சீராக்கி பஞ்சமா பாதகங்களில் ஈடுபடாமல் சாத்வீக குணத்தில் நன்றாக வாழ்வீர்களாக இருந்தால் அது கூட உங்களுடைய கணக்குக்கு செல்லாது. இனி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த கிரியா யோகம் என்பதே அப்படியான நிலைக்கு உங்களை எடுத்து செல்வதே தவிர தனிய யோக பயிற்சி மாத்திரமல்ல. நீங்கள் இந்த ஐந்து உடல்களுக்கான பயிற்சியை செய்து கொண்டு வரும்போது நீங்கள் அந்த நிலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றீர்கள் உங்களை அறியாமலே. அதனால்தான் நான் இந்த கிரியா யோகாவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு ஆசிரியனாக அவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் என்னிடம், ஐயா நான் இறைச்சி சாப்பிட்டு கொண்டிருந்த ஆசனம் போடலாமா, அல்லது தூய வாழ்க்கை இல்லாமல் போடலாமா, அல்லது நான் விபூதி பூசி தீட்சை பெற்று பொறாமல் இருந்து கொண்டு இதை செய்யலாமா என்ற பல கேள்விகள் உலகியல் வாழ்க்கையிலிருந்து மக்கள் கேட்கும் போது, நான் எல்லாவற்றையும் நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு விரும்பியவற்றை செய்யுங்கள், 1008 தரம் மந்திரத்தை எழுதி பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரத்தை பாபாஜியுடன் தொடர்பை வைத்துவிட்டு தீட்சையை பெற்றுவிட்டு சாதனையை ஒழுங்காக தவறாமல் செய்து கொண்டு உங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் எப்படி வாழ விரும்புகிறீர்களோ அப்படி வாழ்ந்து கொண்டு இந்த கிரியா யோகத்தை பின்பற்றுங்கள், இதுதான் உங்களுடைய ஆன்மீக ஈடேற்றத்துக்குரிய வழி என்றே நடுகவும் சொல்லுவேன் யோக முறையில். அதற்குரிய காரணம் என்னவென்றால் 2. 1, அவர்கள் இதை ஒழுங்காக செய்து கொண்டு போகும்போது இமயம் இயமம் நியமம் என்ற அட்டாங்க யோகத்தில் சொன்ன முறைகளிலும் இந்த நல்வாழ்க்கையை பற்றித்தான் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை கெட்டவற்றிலிருந்து விலத்தி வாழ்வதற்குரிய அவர்களுடைய குணங்கள் அவர்களுடைய உடல்நிலையில் மாறிவிடும், அதான் உண்மை. ஆனால் நீங்கள் மாற்றி கொண்டு இந்த யோகத்தை செய்யுங்கள் என்றால் அவர்கள் இந்த யோகத்துக்கு வரமாட்டார்கள் இன்றைய உலகியல் வாழ்க்கையில். ஆனால் யோகத்தை செய்யுங்கள், நீங்கள் மாறத் தேவையில்லை என்றால் நிச்சயமாக வருவார்கள். ஆனால் அவர்களை நாங்கள் 1 வருடம் 2 வருடத்துக்கு பிறகு எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் அந்த வாழ்க்கைக்கு தங்களை கொண்டு வந்து விடுவார்கள் அவர்களுக்கு தெரியாமலே. அதே போல்தான் இந்த வினைகள் கூட சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் வினைகள் செய்வது உண்மை, ஆனால் அந்த வினைகளை கடவுளிடம் விட்டுவிட்டு செய்ய சொன்னது நல்வினையை விட்டுவிட்டு செய்வது இயல்பு முறை முடியக்கூடிய காரியம். ஆனால் இந்த தீவினைகளை விடுவதற்கு இவ்வளவு செயல்களை நிப்பாட்டித்தான் விடலாம் என்பது யோசித்து பார்க்கும்போது முடியாத காரியம். அதை உலகியல் வாழ்க்கையில் இருந்து செயல்முறைக்கு கொண்டு வருவதும் முடியாத காரியம். ஆனால் யோகத்தில் வந்து கிரியா யோகத்தில் வந்து அந்த சாதனையை நீங்கள் செய்து கொண்டு வரும்போது உங்களுடைய குணநிலை சாத்விக குணம் என்று சொல்லி நிலை கூடி உங்களுடைய அந்த கெட்ட செயல்களில் நீங்கள் உங்களுடைய மனம் போவது தன்ற பாட்டுக்கே நிற்பாட்டப்பட்டு நீங்கள் 2 வினைகளையும் இறைவனிடம் கொடுத்து இந்த பிறப்பில் நீங்கள் செய்யும் வினைகளை நீங்கள் உங்களுடன் இந்த பிறப்பு முடியும் போது கொண்டு போகாது, பழைய வினைகளிடமே திரும்ப இறைவனிடம் போய் அந்த வினைகளை இன்னும் 1 பிறப்பு 2 பிறப்புகளில் அனுபவித்து முற்றாக வினைகளை முடித்து நீங்கள் ஆன்மீக ஈடேற்றத்தை அடையலாம் என்பதுதான் இந்த வினைகளினுரிய செயல். இதை நாங்கள் கிரியா யோகா முறையில் இன்னொரு வகையிலையும் விளங்கப்படுத்துகின்றேன். இந்த வினைகள் 2 நிலைகளில் கிரியா யோகா முறையில் சொல்லுகின்றேன். 1, சூட்சும வினை, மற்றது தூல வினை. இந்த சூட்சும வினை என்று சொல்லப்படுவது உங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படும் சஞ்சித வினை, அதாவது மொத்த வினை. அந்த மொத்த வினையிலிருந்து பிராப்த வினையாக சைவ சித்தாந்தத்தில், அதாவது இந்த பிறப்பில் அனுபவிக்கும் வினையாக உங்களுக்கு அந்த வினை தரப்படுகின்றது என்று சொன்னேன். இந்த பெயர்களில் திரும்பவும் உங்களுடைய மனதை போடாது, செயல்களை கேளுங்கள். அப்போ உங்களுக்கு கடவுள் தர்ற வினைகள் சூட்சுமமாகத்தான் இருக்கும். அந்த வினைகள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ வரும் எப்போ போகும் என்று சொல்ல முடியாது. அது வர இருக்கிற நேரம் இறை நேரத்தில் இறை குறிக்கப்பட்ட காலத்தில் அது வந்து போகும். ஆனால் அது வழியால் வரும்போது அதை தூல வினை என்று சொல்லுகின்றோம் கிரியா யோகத்தில். அதாவது தூல வினை என்று சொல்லுவது அப்போதுதான் உங்களுக்கு அது தெரிய வருகின்றது, அட இப்படி ஒரு வினையை அனுபவிக்கின்றனே என்று ரெண்டு. அப்ப இந்த ரெண்டு வினைகளும் தூல வினை சூட்சும வினை, இந்த ரெண்டு வினைகளையும் முடித்தால்தான் நீங்கள் காரண தெய்வமான ஆன்ம ஈடேற்றத்தை இறைவனிடம் அடையலாம். அப்ப நீங்க யோக முறைப்படி பார்த்தாலும் இந்த வினைகள் கூடி எங்களுடைய மூன்று சரீரங்களிலும் நடைபெறுவதாக அமைந்திருக்கின்றது. அதாவது தூள சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம். அப்போது நாங்கள் எங்கு திரும்பி பார்த்தாலும் இந்த முழு முழு முதலான பெரிய ஆழமான சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த கிரியா யோகம் சிவ யோகத்திலிருந்து உருப்பெற்றிருக்கின்றது. பாபாஜியால் 1952 யோகி ராமையாவுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு 1956 முழு தீட்சைகளையும் அவர் பெற்றார். அந்த நேரம்தான் இந்த சித்தாந்தத்திலிருந்து இந்த கிரியா யோகம் வகுக்கப்பட்டது, சைவ சித்தாந்த கிரியா யோகம். ஆகவே எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கிரியா யோகம் சைவ சித்தாந்தம் எல்லாம் ஒன்றுக்கொன்று அடங்கி இருக்கின்றது. ஆனால் கிரியா யோகத்தில் முக்கிய செயல் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு சந்நியாசமோ அல்லது குடும்பத்தை விட்டு விலத்தியோ வாழ்க்கை நடத்தாது. இந்த கிரியா யோகா தீட்சையை நாங்கள் எடுத்து கிரியா யோகா சாதனையை தொடர்ந்து செய்து நாங்கள் அந்த ஆன்ம ஈடேற்றத்தை அடையலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து எங்களுடைய வினா உடைகளுக்கு பாபாஜியின் அருளுடன் தொடங்கப் போகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.